إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأن محمدا عبده ورسوله أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قاف والقرآن المجيد بل عجبوا أن جاءهم منذر منهم فقال الكافرون هذا شيء عجيب أإذا متنا وكنا ترابا ذلك رجع بعيد قد علمنا ما تنقص الأرض منهم وعندنا كتاب حفيظ بل كذبوا بالحق لما جاءهم فهم في أمر مريج أفلم ينظروا إلى السماء فوقهم كيف بنيناها وزيناها وما لها من فروج والأرض مددناها وألقينا فيها رواسي وأنبتنا فيها من كل زوج بهيج تبصرة وذكرى لكل عبد منيب ونزلنا من السماء ماء مباركا فأنبتنا به جنات وحب الحصيد والنخل باسقات لها طلع نضيد رزقا للعباد وأحيينا به بلدة ميتا كذلك الخروج كذبت قبلهم قوم نوح وأصحاب الرس وثمود وعاد وفرعون وإخوان لوط وأصحاب الأيكة وقوم تبع كل كذب الرسل فحق وعيد أفعينا بالخلق الأول بل هم في لبس من خلق جديد ولقد خلقنا الإنسان ونعلم ما توسوس به نفسه ونحن أقرب إليه من حبل الوريد إذ يتلقى المتلقيان عن اليمين وعن الشمال قعيد ما يلفظ من قول إلا لديه رقيب عتيد وجاءت سكرة الموت بالحق ذلك ما كنت منه تحيد ونفخ في الصور ذلك يوم الوعيد وجاءت كل نفس معها سائق وشهيد لقد كنت في غفلة من هذا فكشفنا عنك غطاءك فبصرك اليوم حديد وقال قرينه هذا ما لدي عتيد ألقيا في جهنم كل كفار عنيد مناع للخير معتد مريب الذي جعل مع الله إلها آخر فألقياه في العذاب الشديد قال قرينه ربنا ما طغيته ولكن كان في ضلال بعيد قال لا تختصموا لدي وقد قدمت إليكم بالوعيد ما يبدل القول لدي وما أنا بظلام للعبيد يوم نقول لجهنم هل امتلأت وتقول هل من مزيد وأزلفت الجنة للمتقين غير بعيد هذا ما توعدون لكل أواب حفيظ من خشي الرحمن بالغيب وجاء بقلب منيب ادخلوها بسلام ذلك يوم الخلود لهم ما يشاءون فيها ولدينا مزيد وكم أهلكنا قبلهم من قرن هم أشد منهم بطشا فنقبوا في البلاد هل من محيص إن في ذلك لذكرى لمن كان له قلب أو ألقى السمع وهو شهيد ولقد خلقنا السماوات والأرض وما بينهما في ستة أيام وما مسنا من لغوب فاصبر على ما يقولون وسبح بحمد ربك قبل طلوع الشمس وقبل الغروب ومن الليل فسبحه وأدبار السجود واستمع يوم ينادي المنادي من مكان قريب يوم يسمعون الصيحة بالحق ذلك يوم الخروج إنا نحن نحيي ونميت وإلينا المصير يوم تشقق الأرض عنهم سراعا ذلك حشر علينا يسير نحن أعلم بما يقولون وما أنت عليهم بجبار فذكر بالقرآن من يخاف وعيد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد قال نبينا أحمد مصطفى صلى الله عليه وسلم بلغوا عني ولو آية அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா இந்த உலகிலே மனித சமூகத்தை படைத்து மறுமை நாள் வரை தோன்றக்கூடிய இந்த மனிதர்கள் விஷயத்திலே ஒரு கடமையை அவன் பொறுப்பேற்று கொண்டுள்ளான். அதாவது இந்த மனிதர்களை படைத்து நீங்கள் எப்படியாவது இந்த உலகிலே வாழ்ந்துவிட்டு செல்லுங்கள் என்றோ அல்லது நீங்களாக ஒரு சரியான பாதையை தெரிவு செய்து நல்லவர்களாக வாழுங்கள் என்றோ அல்லாஹு தஆலா ஏற்படுத்தவில்லை. மாறாக நாளை மறுமை நாளிலே மனிதர்கள் தனக்கு எதிராக ஆதாரம் காட்டிவிடக் கூடாது என்பதற்காக காலம் தொட்டு காலம் நபிமார்களை அனுப்பி வைத்ததோடு தூதுத்துவத்தையும் அவ்வப்போது எடுத்து வைத்த வண்ணமே அல்லாஹ் காணப்படுகின்றான். வந்த ஒவ்வொரு நபிமார்களும் அவரவர்களது சமூகத்துக்கு அல்லாஹ் தன்மீது அறிவித்த அந்த செய்திகளை எடுத்து வைத்தார்கள். அந்த விஷயத்திலே அவர்கள் யாருக்கும் அஞ்சவில்லை, அசையவில்லை. இந்த வரிசையிலே இறுதியாக வந்தவர்கள்தான் நபி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவர்களுக்கும் அல்லாஹ் இதே கடமையை ஏற்படுத்தினான். அதே போன்று அதை தொடர்ந்து வரக்கூடிய சமூகத்தாருக்கும் மறுமை நாள் வரைக்கும் இந்த தூதுத்துவ செய்திகள் எடுத்துரைக்கப்படுவதற்கான ஏற்பாடுகளை அல்லாஹ் செய்திருக்கின்றான். அந்த வகையிலே முஸ்லிம்களாக காணப்படக்கூடிய எமக்கும் அல்லாஹுடைய வேத வசனங்களையும் நபி அலைஹி சலாத்து வசலாம் அவர்களுடைய பொன்மொழிகளையும் எடுத்து வைக்க வேண்டிய தேவை இருந்து கொண்டே இருக்கின்றது. இந்த அழைப்பு பணியில் ஈடுபடுகின்ற போது அல்லது நன்மையை ஏவி தீமையை தடுக்கிற போது ஒரு சில சவால்களை முகம் கொடுத்துதான் அந்த பணிகளை நாம் செய்ய வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. இன்றைய இந்த ஜும்மாவின் மூலம் நபி அலைஹி சலாத்து வசலாம் இந்த தூதுத்துவத்தை எத்தி வைக்கின்ற அந்த பணியை அவர்கள் மேற்கொண்ட போது அவர்கள் எதிர்நோக்கிய சவால்கள் என்ன என்பதனை முதற்கட்டமாக நாம் தெரிந்துவிட்டு எம்மீதும் எவ்வாறான கடமைகள் இருக்கிறது என்பதனையும் நாம் தெரிந்து கொள்ளவிருக்கின்றோம். அந்த வகையிலே அரபு தீபகற்பத்திலே பிறந்த ஒரு மனிதர்தான் முஹம்மது என்று பெயர் சொல்லப்படக்கூடிய எம் அருமை தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இவர்களை பொறுத்தவரைக்கும் இவர்களது 40வது வயதிலே அல்லாஹ் இவர்களை நபியாக தெரிவு செய்கின்றான். அதுவரையிலும் இவர்கள் சிறந்த பெயர் கொண்ட ஒரு மனிதராக வலம் வந்தார்கள். அன்றைய காலத்திலே இருந்த கோத்திரங்களிலே மிகச்சிறந்த கோத்திரமான குரைஷி வம்சத்தை சேர்ந்தவர்களாக இவர்கள் காணப்பட்டார்கள். அது மட்டுமல்லாமல் தனிப்பட்ட மனிதராகவும் சிறந்த குணநலங்கள் கொண்ட ஒரு மனிதராக இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை அடையாளப்படுத்தி இருந்தார்கள். உறவினர்களை அவர்கள் சேர்ந்து நடந்தார்கள். விருந்தினர்களை அவர்கள் உபசரித்தார்கள். வறியவர்களுக்காக இவர்கள் உழைத்தார்கள். பிறர் சுமைகளை இவர்கள் தாங்கிக் கொண்டார்கள். சோதனையிலே ஆட்பட்டோருக்கு கூட தம்மால் முடியுமான ஒத்துழைப்புகளை அவர்கள் வழங்கிக் கொண்டிருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் வாயை திறந்தால் உண்மையை மட்டும் பேசக்கூடியவராக எல்லோராலும் நம்பப்படக்கூடியவராகவும் இவர்கள் காணப்பட்டமையினால் அந்த சமூகம் இவர்களுக்கு இருந்த முஹம்மது என்ற பெயரையும் தாண்டி இரண்டு பெயர்களை வைத்தது. அஸ்ஸாதிக், உண்மையுரைப்பவர், அல் அமீன், நம்பிக்கைக்குரியவர் என்ற மிகச்சிறந்த புனை பெயர்களை அவர்கள் வைத்திருந்தார்கள். இப்படி ஒரு சமூகத்திலே 40 வருடங்கள் ஒரு செல்வாக்குடன் வாழ்ந்த ஒரு மனிதரை தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு தூதராக தெரிவு செய்கின்றான். இந்த முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்கனவே இஞ்சில் வேதத்தை கற்றிருந்த வரக்கத்திபுனு நௌஃபல் என்ற ஒரு மனிதரை சந்திக்கின்றார்கள். இவர்களை சந்தித்து தான் ஒரு நபி என்பதை அவர்கள் அறிந்து கொண்ட பிறகு வேதத்தை கற்றறிந்த அந்த வரக்கத்திபுனு நௌஃபல் ஒரு வார்த்தையை சொல்கிறார். உங்களை உங்களது சமூகம் ஒரு காலத்திலே துரத்தி அடிப்பார்கள். அந்த நேரத்திலே நான் உயிரோடு இருக்க வேண்டுமே, நான் ஒரு வாலிபனாக இருக்க கூடாதா என்று அவர்கள் கேட்டபோது இந்த முஹம்மது நபி கேட்கக்கூடிய வார்த்தை என்னவென்றால், அவ முஹ்ரிஜியஹும், என்னுடைய இந்த சமூகம் என்னை வெளியேற்றுவார்களா? எப்படி என்னுடைய இந்த சமூகம் என்னை வெளியேற்றுவார்களா என்று ஆச்சரியமாக கேட்கின்றார்கள். இந்த ஒரு வார்த்தையின் மூலம் அந்த சமூகத்திலே எப்படிப்பட்ட ஒரு செல்வாக்கோடு இந்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை எங்களால் புரிந்து கொள்ள முடிகிறது. அப்போது அந்த மனிதர் மீண்டும் சொல்கிறார், நஅம் லம் யத்தி ரஜுலுன் கத்துன் பி மிஸ்லிமா ஜித்த பிஹி இல்லா ஊதிய, ஆம், நிச்சயமாக அது நடக்கும், உங்களை போன்ற தூதுத்துவ செய்திகளை கொண்டு வந்த எந்த ஒரு மனிதரும் அவர் பகைக்கப்படாமல் இருந்ததில்லை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னெச்சரிக்கை வழங்குகிறார்கள். எனவே இந்த செய்தியின் வழியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு உண்மை என்னவென்றால், நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம் என்னவென்றால், இறைவனின் அந்த தூதுத்துவ செய்திகளை நாம் பிறருக்கு எத்தி வைக்கிற போது, அதற்கு முன் என்னதான் நாம் செல்வாக்கு கொண்டவர்களாக எமது சமூகத்தின் முன்னிலையில் காணப்பட்டாலும், எப்போது இந்த தூதுத்துவத்தை எத்தி வைக்க ஆரம்பிக்கின்றோமோ அப்போது முதல் எம்மை நோக்கி பகைகளும் படைப்பட்டாளங்களும் கிளம்பி வரும் என்பதனை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு நாளும் நாம் நினைத்துவிடக் கூடாது, நாம் சொல்லக்கூடிய இந்த மார்க்கம், இந்த செய்திகள் ஒரு மனிதரை புனிதராக மாற்றக்கூடிய செய்திகள் அல்லவா, இதனை நான் அடுத்தவர்களுக்கு எடுத்து வைக்கிற போது எனக்கு பொன்னாடை போர்த்துவார்கள் என்று நாம் கனவிலும் நினைத்துவிடக் கூடாது. இதற்கு மாற்றமாக அல்லாஹ்வின் பொருத்தத்தை மட்டுமே நாடி இந்த பணியை நாம் செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். அதற்கு பிறகு அந்த வரக்கத் இப்னு நௌஃபலின் முன்னறிவிப்பின் பிரகாரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போற்றிய அந்த சமூகத்தினால் தூற்றப்பட்டார்கள். அவர்களை பாராட்டிய அந்த சமூகத்தினால் பைத்தியக்காரர், கவிஞர், சூனியம் செய்யப்பட்டவர் என்று பல இழிச்சொல்லுக்கு ஆளாக்கப்பட்டார்கள். இப்படியே இவர்களது வாழ்க்கை பயணித்துக் கொண்டிருக்கிறது. ஒரு சில சமயங்களிலே மனிதர் என்ற வகையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நிலைத்தடுமாறி இருக்கின்றார்கள். இது சம்பந்தமாக அல் குர்ஆனிலே நாம் பார்க்கக்கூடிய சில விரிவான செய்திகளை இந்த இடத்திலே நான் சுருக்கமாக கூறுகிறேன். சூரத்துல் அஹ்சாப் என்ற அத்தியாயத்தின் 37வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், நபியே, ஒரு சில சந்தர்ப்பங்களிலே நீங்கள் மனிதர்களுக்கு பயப்படுகிறீர்கள், பயப்படுவதற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனே என்று அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சில சந்தர்ப்பங்களிலே இந்த இஸ்லாத்தை வெளிப்படுத்துகிற போது மக்கள் எல்லாம் தன்னை பழி சொல்வார்கள் என்று அஞ்சிய போது அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கி வைக்கின்றான். அது மட்டுமல்ல, அதற்கு அடுத்துள்ள வசனங்களிலே அல்லாஹ் சொல்கிறான், முன்னைய நபிமார்களும் இதே ஒரு நிலைமைக்கு தான் ஆளாக்கப்பட்டார்கள் என்று சொல்லிவிட்டு, அல்லதீன யுபல்லிகூன ரிசாலாத்தில்லாஹ் வயக்ஷௌனஹு வலா யக்ஷௌன அஹதன் இல்லல்லாஹ், ஏற்கனவே இருந்த நபிமார்களும் அல்லாஹ்வுடைய தூதுத்துவ செய்திகளை மக்களுக்கு ஏத்தி வைத்தார்கள். அவர்கள் அல்லாஹ்வை மட்டுமே அஞ்சினார்கள், வேறு எந்த மனிதருக்கும் அவர்கள் அஞ்சவில்லை என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு தட்டி கொடுக்கின்றான். அதே போன்று அல் குர்ஆனின் மற்றொரு இடத்திலே அல்லாஹ் கூறுகிற போது, யா அய்யுஹர் ரசூல், தூதரே, பல்லிக் மா உன்ஸில இலைக மின் ரப்பிக, உமது ரப்பிடமிருந்து உங்களுக்கு எது இறக்கி வைக்கப்படுகிறதோ அதை நீங்கள் பிறருக்கு எத்தி வையுங்கள். வஇல்லம் தஃஅல் ஃபமா பல்லகத ரிசாலத, அப்படி நீங்கள் செய்யவில்லை என்றால், நீங்கள் தூதுத்துவத்தை எத்தி வைத்தவராக ஆக மாட்டீர்கள். வல்லாஹி யஸிமுக மினன் நாஸ், அப்படி நீங்கள் தூதுத்துவத்தை எத்தி வைக்கிற போது மனிதர்களால் ஏற்படக்கூடிய சிக்கல்களிலிருந்து துன்பங்களிலிருந்து அல்லாஹ் உங்களை காப்பாற்றுவான் என்று சூரத்துல் மாஇதா என்ற அத்தியாயத்தின் 67 வசனத்தின் வழியாக அல்லாஹ் கூறுகிறான். எனவே இந்த வசனங்களின் மூலம் நாம் அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது அந்த பணியை செய்தபோது எதிர்கொண்ட சவாலையும், அல்லாஹ் அந்த நேரத்திலே இடைமறித்து அவர்களுக்கு வழங்கிய வழிகாட்டுதல்களையும் மிக தெளிவாக நாம் புரிந்து கொள்கிறோம். எனவே நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களிலே நாம் முதலாவது முன்மாதிரியை பெற்றுக்கொள்ள வேண்டும். தூதுத்துவ செய்திகளை நாம் எத்தி வைப்போமாக இருந்தால், பிறருக்கு இந்த மார்க்கத்தை எத்தி வைப்போமாக இருந்தால், தீமைகளை நாம் தடுப்போமாக இருந்தால், மனிதர்களுக்கு அஞ்ச வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அவர்களது வார்த்தைகளால் அவர்கள் வதை செய்வார்கள். சில நேரங்களிலே செயல்களாலும் எம்மை ஊடுருத்து வருவதற்கு அவர்கள் எத்தனிப்பார்கள். ஆனால் நாம் சரியாக எமது கடமைகளை செய்து கொண்டு இருப்போமாக இருந்தால் அல்லாஹ் எம்மை பாதுகாக்க போதுமானவன் என்பதனை இந்த இடத்திலே நாம் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அக்கூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வலக்கும். إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأن محمدا عبده ورسوله. أما بعد، اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. மேலே நாம் புரிந்து கொண்ட உண்மையை எமது வாழ்க்கையோடு நாம் ஒப்பிட்டு பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். ஒரு காலத்திலே இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை அல்லாஹ் எமக்கு தந்ததன் பிறகு முழுக்க முழுக்க பிற மக்களுக்கு இந்த இஸ்லாத்தை எத்தி வைக்கின்ற விஷயத்திலும், அதே போன்று முஸ்லிம்களுக்கு மத்தியிலே நடக்கக்கூடிய தவறுகளை தடுக்கின்ற விடயத்திலும், நன்மைகளை மென்மேலும் ஏவுகின்ற விஷயத்திலும் நாம் போட்டி போடக்கூடிய ஒரு சமூகத்தினராக காணப்பட்டோம். ஆனால் இன்றைய நிலைமையை பொறுத்தவரைக்கும் அப்படியே தலைகீழாக இருக்கக்கூடிய ஒரு துர்ப்பாக்கிய நிலையாக காணப்படுகிறது. இஸ்லாத்தை பிறருக்கு நாம் எத்தி வைத்து எமது தஅவாவின் வழியாக வருபவர்கள் என்பது மிகவும் அரிதாக காணப்படுகின்றார்கள். அதே போன்று நல்லதை எத்தி வைப்பதற்கு ஆட்கள் இருந்தாலும் அதை கேட்பதற்கு நாம் தயாரில்லாமல் இருப்பதோடு, தீமைகளை தடுக்கின்ற விஷயத்திலே தீமை என்று உணர்ந்தவர்களும் அஞ்சுகிறார்கள். அதை தடுக்கிற போதும் அதற்கு பல வகையான எதிர்ப்பு கோஷங்கள் எம்மத்தியிலே ஏற்பட்டு கொண்டிருக்கின்றன. இதன் விளைவு என்னவென்றால், முழுக்க முழுக்க எம்மத்தியிலே தீமைகளே பெருகிய வண்ணம் இருப்பதோடு, நல்ல விடயங்கள் எது, நன்மைகளான வழி எது என்பது நாளுக்கு நாள் மறந்தே செல்கிறது. தூதருக்கு என்ன கடமையை அல்லாஹ் ஏற்படுத்தினான், அவர்கள் எதிர்கொண்ட சவால் என்ன என்பதனை நாம் மிக அழகாக மேலே புரிந்து கொண்டோம். சரி, அந்த கடமை தூதரோடு முடிந்து விட்டதா? தூதரோடு நன்மைகளை எத்தி வைப்பதும் தீமைகளை தடுப்பதும் பிறருக்கு இஸ்லாத்தை சொல்வதும் முடிந்து விட்டதா என்று கேட்டால், சஹீஹுல் புகாரி என்ற கிரந்தத்தின் 3461 இலக்க செய்தி இவ்வாறு கூறுகிறது. அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பல்லிகு அன்னி வலவ் ஆயதன், என்னை தொட்டும் ஒரே ஒரு வசனம்தான் உங்களுக்கு தெரிந்தாலும் அதை நீங்கள் பிறருக்கு எத்தி வைத்து விடுங்கள். ஒரே ஒரு செய்திதான் தெரியும் என்றாலும் அதை நீங்கள் அடுத்தவர்களுக்கு சொல்லிவிடுங்கள் என்று அல்லாஹ் பின்னால் வரக்கூடியவர்களுக்கு கடமையை எவ்வாறு ஏற்படுத்துகிறான் என்பதனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது வார்த்தையின் வழியாக நாம் புரிந்து கொள்ள முடியும். அன்றிருந்த அந்த சஹாபாக்களுக்கு, அவர்களுக்கு பின்னால் வரக்கூடியவர்களுக்கு இந்த தப்லீக், இந்த எத்தி வைத்தல் என்ற பணியை செய்வது கடமையாக இருந்தது. அவர்களுக்கு மட்டுமல்ல, மறுமை நாள் வரை வரக்கூடிய அனைத்து மனிதர்களுக்கும் இதே கடமை இருக்கிறது. பல்லிகு அன்னி வலவ் ஆயத்தன், இஸ்லாம் என்ற பெயரிலே ஒரு விடயம்தான் எமக்கு தெரிந்தாலும் அதை எத்தி வைப்பது எமக்கு கடமை. நாம் இதை செய்கிறோமா அல்லது இதற்கு மாற்றமாக நடந்து கொள்கிறோமா என்பதனை சிந்தித்துணர கடமைப்பட்டிருக்கிறோம். சரி, எமக்கு ஒரு சில விடயங்கள் தெரிகிறது, ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால் அதனை நாம் பிறருக்கு சொல்கிறோம் இல்லை. ஒரு பிரச்சனைக்கான இஸ்லாமிய தீர்வு தெரிகிறது, ஆனால் மனிதர்களுக்கு அஞ்சி நாம் அதனை மூடி மறைக்கிறோம். எம்முடைய நிலைமை என்ன? இது சாதாரண ஒரு குற்றமா என்று கேட்டால், இது சம்பந்தமாக அல் குர்ஆனின் 2 வசனங்கள் எமக்கு ஒரு அச்சுறுத்தலை விடுக்கிறது. அல்லாஹ் சொல்கிறான், இன்னல் லதீன யக்துமூன மா அன்ஸல்னா மினல் பையினாத்தி வல் ஹுதா மின் பஅதி மா பையன்னாஹு லின்நாஸி ஃபில் கிதாப், நிச்சயமாக எவர்கள் வேதத்திலே மக்களுக்கு இதுதான் தெளிவு, இதுதான் நேரான வழி என்று நாம் தெளிவுபடுத்தியதன் பிறகு அந்த தெளிவுபடுத்தப்பட்ட விஷயங்களை நன்கு தெரிந்திருந்தும் பிறருக்கு கூறாமல் அதை மறைக்கிறார்களோ, உலாயிக்க யல்அனுஹுமுல்லாஹ், அத்தகையோரை அல்லாஹ் சபிக்கின்றான். வயல்அனுஹுமுல்லாஇனூன், சபிப்பவர்களும் அவர்களை சபிக்கின்றார்கள் என்று அல்லாஹ் இந்த வசனத்திலே குறிப்பிடுகின்றான். இதே விடயத்தை செய்வதற்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய இன்னொரு விதமான அச்சுறுத்தல், இன்னல்லதீன யக்துமூன மா அன்ஸலல்லாஹு மினல் கிதாப், நிச்சயமாக அவர்கள் வேதத்திலே அல்லாஹ் ஒரு விடயத்தை பற்றிய தெளிவை இறக்கி வைத்ததன் பிறகும் அதை மறைக்கிறாரோ, அதற்கு மாற்றமான ஒன்றை சொல்லி இந்த உலகத்தின் அற்ப லாபங்களை பெற்றுக் கொள்கின்றாரோ, உலாஇகமாயக்குலூனபிபுதூனிஹிம் இல்லன்னார், அத்தகையவர்கள் தமது வயிறுகளிலே நெருப்பை தான் உட்கொள்கின்றார்கள். வலாயுகல்லிமுஹுமுல்லாஹு யௌமல் கியாமா, மறுமை நாளிலே அல்லாஹ் அத்தகையோடு பேச மாட்டான், அவர்களை தூய்மைப்படுத்தவும் மாட்டான். உலகும் அதாபுன் அலீம், அவர்களுக்கு நோவினை தரும் வேதனை இருக்கிறது என்று அல்லாஹ் இந்த வசனத்திலே குறிப்பிடுகிறான். எனவே எமக்கு தெரிந்த விடயங்களை அதை வெளிப்படுத்துவதற்குரிய சந்தர்ப்பம் வந்தும் நாம் மறைக்கிறோம் என்றால் ஏதோ ஒரு உள்நோக்கம் அங்கே இருக்கும். ஒன்று, எங்களுக்குள்ள பெயர் புகழை இல்லாமல் ஆக்குவதை பற்றி நாம் பயப்படுகிறோம், அல்லது பிற மக்களின் விமர்சனங்களை எதிர்கொள்ள துணியாதவர்களாக இருக்கிறோம், அல்லது வரக்கூடிய உலக லாபங்கள் வராமல் நின்றுவிடுமோ என்று பயப்படுகிறோம். ஏதோ ஒரு காரணம் இருக்கும். உயிரச்சரித்தல் இருக்கிறதா, அது வேறு விஷயம். அதற்குரிய சலுகையை அல்லாஹ் வழங்கி இருக்கிறான். அதை விட்டுவிட்டு அல்லாஹ் வேதத்திலே தெளிவுபடுத்தியதன் பிறகும் நாம் தெரிந்து கொண்டு அதை மறைப்போம் என்றால் அல்லாஹ்வுடைய சாபம் எங்களை நோக்கி இறங்குகிறது. சபிப்பவர்களின் சாபம் எங்களை நோக்கி இறங்குகிறது. எங்களது வயிறுகளிலே நெருப்பை தவிர வேறு எதனையும் நாம் உட்கொள்வதில்லை. அல்லாஹ் மறுமையிலே அத்தகையரோடு பேச மாட்டான், தூய்மைப்படுத்த மாட்டான். நோவினை தரும் வேதனையும் அவர்களுக்கு இருக்கிறது. அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறக்கூடிய இது சம்பந்தப்பட்ட ஒரு ஹதீஸையும் நான் இந்த இடத்திலே நினைவு செய்கிறேன். எவர் ஒருவர் ஒரு அறிவை பற்றி, ஒரு விஷயத்தை பற்றி கேட்கப்பட்டு அவர் அதை மறைக்கிறாரோ, அவருக்கு அது தெரிந்திருந்தும் அதை மறைக்கிறாரோ, நாளை மறுமையிலே நரகத்திலான கடிவாளம் இடப்படுவார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். எனவே இந்த எத்தி வைத்தல் என்ற பணியை, நன்மைகளை ஏவக்கூடிய தீமைகளை தடுக்கக்கூடிய அந்த பணியை செய்வது எந்த அளவு அவசியமாக இருக்கிறது என்பதனை மேற்கண்ட விடயங்களின் வழியாக நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். சரியான இஸ்லாத்தை நாம் உணர்ந்தவர்களாக இருந்தால் இந்த ஒவ்வொரு வசனங்களும் எம் மத்தியிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். இதே போன்றுதான் நாம் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருப்போமாக இருந்தால் நாம் கேட்ட இந்த அல்குரானிய வசனங்களிலும் ஹதீதுகளிலும் எந்த அர்த்தமும் கிடையாது. இறுதியாக ஒரு சிறந்த சமூகமாக இருப்பவர்கள் எப்படியான ஒரு நிலைமையிலே இருப்பார்கள் என்பதனையும் சில வேத வரிகளினூடாக இந்த இடத்திலே நினைவுபடுத்துகிறேன். அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சமயத்திலே சொன்னார்கள், எனக்கு ஒரு சில சமூகங்கள் எடுத்து காட்டப்படுகிறது. அவர்களை பார்த்தால் ஒரு நபி இருக்கின்றார், அவரோடு ஒரு குறைந்த கூட்டத்தினர் கூட இருக்கிறார்கள். அவர்களது காலத்திலே அவர்கள் மட்டும்தான் முஸ்லிம்கள். இன்னொரு நபியை எனக்கு எடுத்து காட்டப்பட்டது, அவரோடு ஒருவர் இரண்டு பேர்தான் கூட இருக்கின்றார்கள். அந்த காலத்திலே வாழ்ந்த சமூகத்திலே அவர்கள்தான் முஸ்லிம்கள். இன்னொரு நபி எனக்கு எடுத்து காட்டப்பட்டது, அவரை ஏற்று கொண்டவர்கள் அந்த சமூகத்தில் யாருமே கிடையாது, அவர் ஒருவர்தான் காணப்படுகிறார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பு செய்கின்றார்கள். இந்த காட்சிகளின் மூலம் நாம் உணர வேண்டியது எது? பாருங்கள், ஒரு நபி இருந்திருக்கின்றார், அவர் இந்த இஸ்லாத்தை எத்தி வைத்த போது அந்த சமூகத்தில் எவருமே ஏற்றுக்கொள்ளவில்லை. எந்த அளவு கேலி கிண்டல் வார்த்தைகளுக்கு அவர் அகப்பட்டிருப்பார், எந்த அளவு அவமானப்படுத்தப்பட்டிருப்பார். ஒரு சில நபிமார்களுடன் ஒருவர் இருவர் இருந்தார்கள், எந்த அளவு அவர்கள் சித்திரவதை செய்யப்பட்டிருப்பார்கள். இந்த தன்மைகளை நாம் உணர்கிறோமா? எம்முடைய இஸ்லாம், நாம் ஏதோ ஒரு இஸ்லாத்தை பின்பற்றுகிறோம் என்று நினைக்கிறோமே, இப்படியான அவமானங்களை எல்லாம் பொறுக்கக்கூடிய அந்த தன்மையை எம்முடைய இஸ்லாம் எம்மிலே ஏற்படுத்துகிறதா என்று நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதே போன்று நல்லடியார்களை பற்றி அல் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிற போது, நிச்சயமாக குற்றவாளிகள் என்ன செய்வார்கள் என்றால் விசுவாசிகளை பார்த்து ஏளனமாக சிரிப்பார்கள். அவர்கள் இவர்களை கடந்து சென்றால் இவர்களை கேலி கிண்டல் செய்வார்கள். அந்த நிராகரிப்பவர்கள், அந்த குற்றவாளிகள் தமது வீடுகளுக்கு சென்றாலும் இந்த விசுவாசிகளை பற்றி இழிவாக பேசி தமது குடும்பத்தினரோடு சந்தோஷம் அனுபவிப்பார்கள் என்று சொல்லிவிட்டு, முஸ்லிம்களின் ஒரே லட்சியம் எதுவாக இருக்க வேண்டும் என்பதனை அல்லாஹ் சொல்லி முடிக்கின்றான். இந்த உலகிலே எப்படித்தான் கேலி கிண்டல்களுக்குள் அவர்கள் அகப்பட்டாலும் அத்தனையும் பொறுத்து முஸ்லிம்களாக வாழ்ந்து மரணித்தால் நாளை மறுமையிலே இந்த முஸ்லிம்கள் அந்த காபிர்களை பார்த்து சிரிப்பார்கள். அந்த சுவனவாசிகள் எப்படி சிரிப்பார்கள் என்றால், அந்த சுவனத்திலே உயர் ரக கட்டில்களிலே திண்டு தலையணைகளிலே சாய்ந்தவர்களாக இந்த காவிர்களை கைகாட்டி சிரிப்பார்கள். இவர்கள் உலகத்திலே செய்த அந்த சித்திரவதைகளுக்கு அல்லாஹ் தக்க கூலியை கொடுத்தானா என்று அவர்கள் நினைத்து நினைத்து சிரிப்பார்கள் என்று அல்லாஹ் இந்த விசுவாசிகளை உற்சாகப்படுத்துகிறான். எனவே இஸ்லாமிய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும், எமது போக்குகள் எப்படி இருந்து கொண்டிருக்கிறது என்பதனை நானும் நீங்களும் சிந்தித்துணர கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த விடயத்திலே எம்முடைய ஈமானின் வழியாக எதனை நாம் உணர்ந்து கொண்டோமோ அதை எமது வாழ்விலே நடைமுறைப்படுத்த முயற்சி செய்வோமாக. அக்கூலு கௌலி ஹாதா வ அஸ்தகஃபிருல்லாஹ லீ வலக்கும்.